2023 ஆண்டு நவம்பர் மாத தெண்டலிதழில் அலமாரி பகுதியில் ஸ்ரீமதி கமலாபாயின் வேலூர் சிறை அனுபவங்கள் தொகுப்பு சிசுபாலன் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். அக்காலத்தில் தேச விடுதலைக்காக பாடுபட்ட பலர் சிறை சென்றுள்ளனர். சாதாரண சிறைவாசம் முதல் கொடிய சிறைவாசம் வரை பலர் அனுபவித்துள்ளனர். அவற்றை நூல்களாகவும் குறிப்புகளாகவும் கட்டுரைகளாகவும் எழுதி வைத்துள்ளனர். சாவர்கரின் அந்தமான் சிறைவாச அனுபவங்கள், நீலகண்ட பிரம்மச்சாரியின் சிறை அனுபவங்களை நூல்களிலிருந்தும் கட்டுரைகளிலிருந்தும் அறிய முடிகிறது. யோகி அரவிந்தர் தனது சிறை அனுபவத்தை எனது சிறைவாசம் என்ற தலைப்பில் நூலாக தந்துள்ளார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை தனது சிறை அனுபவங்களை சுயசரிதையில் எழுதியுள்ளார். டி.எஸ். சொக்கலிங்கம், ராஜாஜி, வாவேசு ஐயர் போன்றோரின் சிறைவாச அனுபவங்களை அவர்களது கட்டுரைகள் மூலம் அறிய முடிகிறது. சட்டநாத கரையாளர் எழுதிய 1941 திருச்சி சிறை நூல் அக்காலத்தில் சிறைச்சாலைகள் குறித்தும் சிறை கைதிகள் குறித்தும் அறிவதற்கு ஒரு முக்கியமான ஆவணம். ஆண்களைப் போலவே அக்காலத்தில் பெண்களும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர், சிறை சென்றுள்ளனர். ஆனால் அவர்களில் பலரும் அது குறித்து விரிவாக எழுதவில்லை. வைமுக்கோதை நாயகி சிறையில் இருந்தாலும் அது குறித்து அதிகம் பதிவு செய்யவில்லை. ஆனால் ஒரே ஒருவர் தனது சிறை அனுபவத்தை பதிவு செய்துள்ளார். அவர் சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய மாதர் சங்கத்தைச் சேர்ந்தவருமான ஸ்ரீமதி கமலாபாய். அவரது அனுபவங்களை அவர் வாயால் கேட்போம். ஸ்திரீகள் போர்களில் செல்வதுண்டா? அஃது அவர்கள் இயற்கை குணங்களுக்கு பொருந்திய வேலையா? அதனால் இல்லற வாழ்க்கையில் குறைவு ஏற்படுமா என்பதற்கு சுருக்கமான பதில் கிடைத்துவிட்டது. பழைய காலங்களிலும் தேச விபத்து காலங்களில் ஸ்திரீகள் இத்தகைய காரியங்களில் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் என்றும், கேகய தேசத்து ராஜகுமாரத்தையும் தசரத ராஜாவின் மனைவியுமாகிய கைகேயி தசரத மகாராஜாவுடன் யுத்தகலத்தில் போயிருக்கையில் யுத்தம் நடக்கும் சமயம் ரதத்தின் ஆணி கழண்டு விட்டபோது தன் விரலை கொடுத்து சக்கரத்தை தாங்கி பிடித்தது அந்த வேலைகளில் பழக்கமில்லாதவர்கள் செய்யக்கூடியது அல்ல. ஜான்சி தேசத்து ராணியின் சரித்திரமும் அகல்யாபாயும் மற்றும் அநேக ராஜபுத்திர ஸ்திரீகளும் சமயம் வாய்த்தபோது முன்வந்து தத்தம் யுத்தப்படிக்குள்ள வேலைகளை செய்து வந்திருக்கிறார்கள் என்றும், தற்கால போரில் ஸ்திரீ குணங்கள் பிரதானமாயிருப்பதனால், அதாவது தியாகம், அகிம்சை, விடாமுயற்சி வகையான அற்புத குணங்கள் மேலிட்டிருப்பதனால் மேற்படி குணங்களுக்குரிய ஸ்திரீகள் ஏராளமாய் முன்னுக்கு வந்து தேசத்திற்கு நேர்ந்த ஆபத்தினின்றும் விடுவிக்க வேண்டியது அத்தியாவசியமே. மேற்கண்ட நினைவுகள்தான் நாம் ஜெயிலுக்கு போவதற்கு முன் ஏற்பட்டது. நாம் ஜெயில் விஷயத்தை பற்றி சற்று கவனிப்போம். அதாவது, அந்நிய நாட்டு துணிகளை மறியல் செய்ததற்காக மேஜிஸ்ட்ரேட்டார் தண்டனை பெற்று 6 மாத காலம் சிறைவாசத்திற்காக நம்மை கைதிகள் லாரியில் ஏற்றி ஒரு சார்ஜென்ட்டு, 2 போலீஸ் கான்ஸ்டேபிள்கள், ஒரு ஸ்திரீ இவர்களுடன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தோம். ஸ்டேஷனில் இஷ்டமித்திர நண்பர்கள் கூட்டம் வெகுவாய் இருந்தது. இதை பார்த்து சார்ஜென்ட் கதவுகளையெல்லாம் சாத்தி விட்டதால் ஒருவரையும் பார்க்க முடியவில்லை. அவர்கள் வெளியே நின்று தேசிய கீதம் பாடிக்கொண்டிருந்த போதிலும் நாம் நமது கம்பார்ட்மெண்ட்டில் அசைவற்றிருந்தோம். ரயிலும் வந்தே மாதரம் முதலிய ஜெயகோஷத்தின் பேரில் புறப்பட்டு விட்டது. சரியாய் 12:30 மணிக்கு காட்டுப்பாடி ஜங்ஷன் போய் சேர்ந்தோம். அவ்விடம் நமக்காக கான்ஸ்டேபிள்கள் இருவரும் ஒரு சார்ஜென்ட்டும் ஆக 3 கைதி வேன் தயாராக இருந்தது. அதில் 2 ஆங்கில இந்திய சார்ஜென்ட்டுகள், 5 கான்ஸ்டேபிள்கள், நாம் 3 ஸ்திரீகளுடன், இனம் தெரியாத 2 ஆங்கில ஸ்திரீகள் ஆக 12 பேருடன் வேன் போகலாயிற்று. சுமார் 2 நேரத்தில் வேன் ஜெயில் கேட்டில் வந்து நின்றது. கேட்டு கதவை திறக்கும்படி சார்ஜென்ட் கேட்டதில், வயதான காரணத்தாலோ அல்லது வேலையினால் அதிக களைப்புற்று இருந்தமையினாலோ கேட்டிலேயே கைதிகளை இறக்கி விட்டுவிடும்படி சொன்னதாகவும், தான் வற்புறுத்தியதனால் தான் கேட்டு கதவுகள் திறக்கப் போவதாயும் சார்ஜென்ட் வந்து
வண்டியில் இருக்கும் மற்றவருக்கு தெரிவித்தார். மனதில் எல்லாம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஏதோ ஒருவித அக்கிரம செயலும் கண்டும் கேட்டுமிராத இரு பிராமண அபலைகள், அதிலும் அஹிம்சா தத்துவத்தை ஆசிரியித்து வந்தவர்களின் பந்தோபஸ்து சிறையில் சட்டப்படி செய்ய வேண்டியதிருந்த போதிலும் இவ்வளவு சார்ஜென்ட்டுகளும் கான்ஸ்டேபிள்களும் அனுப்ப வலிமையுள்ள கவர்மெண்ட்டுக்கு அவசியம் ஏற்பட்டதை பற்றி வருத்தமுற்றேன். இதை போலவே இரண்டு ஆந்திர ஸ்திரீகளை கேட்டு அறையில் ரா தங்க விட்டதாக 2-3 நாள் கழித்து தெரிய வந்தது.
ஆனால் நம்மை அவ்விதம் செய்யாமல் கேட்டுக்குள் அழைத்து போய் மேட்ரனிடம் ஒப்புவித்த நம்முடன் வந்த துணை ஸ்திரீயும் போலீஸ்காரரும் சார்ஜென்ட்டும் திரும்பிவிட்டார்கள். உள்ளே வந்து மேட்ரனிடம் பெயர் கொடுத்து கையில் இருந்த பணத்தை டெபாசிட் கொடுத்துவிட்டு நகைகள் ஏதாவது இருக்கின்றனவா என்று கேட்டதற்கு இல்லை என்று ஜவாப் சொல்லிய பின் 2 வார்டர்கள் நம்மை அழைத்து கொண்டு போய் ஆஸ்பத்திரி வார்டில் விட்டார்கள். இந்த வார்டு மிகவும் காற்றோட்டம் உள்ளதாயும் விசாலமாகவும் இருந்தது. அவ்விடம் அன்று இரவு தங்கி அதிகாலையில் எழுந்து நமக்காக ஏற்பட்டிருக்கும் செல்களுக்கு சென்றோம். ஜெயில் சுவர்கள் உன்னதமாக இருந்த போதிலும் சுற்றுமுள்ள மலைகள் இயற்கை அழகு இவ்விடத்திலிருந்து தெரியக்கூடியதாய் இருக்கிறது. சுகாதாரத்திற்கு சற்றேனும் குறைவில்லை. ஜெயிலுக்கு போனாலும் வயிற்றுப்பாடு விட்டதாக இல்லை. இராஜாங்க கைதிகளுக்கு நாளொன்றுக்கு 50 ரூபாய் அதாவது 8 அணா வீதமுள்ள சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. அவைகளில் தேவையுள்ள படிக்கு நம் உணவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடியதாயும் இருக்கிறது. நமக்கு முன் அதிக நாள் தங்கி ஜெயில் அனுபவம் பெற்றிருந்த ஸ்ரீமதி ருக்மிணி அம்மாள் அவர்கள் ஏற்பாட்டுப்படி எல்லா கைதிகளுக்கும் காபி சாப்பாடு முதலியவை ஒன்றாகத்தான் செய்து வந்தார்கள். இவ்விதம் சுமார் 1 வாரம் தினந்தோறும் காலை ஜபங்களும் ஸ்நான போஜனாதிகளும் சாயந்தரம் பேட்மிண்டன் விளையாட்டுகளும் ஆஸ்பத்திரி காம்பவுண்டை சுற்றி உலாவுதலும் வெகு உல்லாசத்துடன் ஜெயில் என்ற ஞாபகம் மறந்து நடந்து வந்தது. ஆனால் அவ்விடம் கைதிகளில் பெரும்பான்மையோர் ஆந்திரர்களாய் இருந்தமையால் அவர்கள் சுவை முறைப்படி மிளகாய் துவையல்களும் புளிக்குழம்புகளும் பிடிபடாமல் தனி சமையல் செய்து கொள்ள அவசியம் ஏற்பட்டது. தவிரமும் அவ்விடம் சாரதா ஆக்டை மீறியதற்காக ரிகர்ஸ் தண்டனை அடைந்த ஒரு பிராமண ஸ்திரீயை பொது சமையலுக்கு ஏற்பாடு செய்திருந்தும் அவ்விடத்திலுள்ள சோசியல் ரிஃபார்ம் கை கொண்ட சில ஆந்திர சகோதரிகள் கவனக்குறைவினாலும் சமயம் வாய்த்த போதே தம் கொள்கைகளை நிறைவேற்றி கொள்ளவும் எத்தனித்ததை பார்த்து வருந்துகிறேன். என் சம்பந்தப்பட்ட மட்டிலும் மேற்படி ரிஃபார்ம்கள் விஷயமாய் நான் என்ன நினைத்திருந்த போதிலும் ஜெயிலைப் போல பாதந்திரமான இடத்தில் கவர்மெண்ட் அதிகாரிகளாலும் கூட மத விஷயமான ஆதரவுகள் காட்டி வரும்போது நம் ஜனங்களாலேயே மேற்படி நிர்பந்தங்கள் ஏற்பட்டிருப்பது மிகவும் வருந்தத்தக்கது. இதனால் ஒற்றுமைக்கு ஒரு சாதனமும் ஏற்பட்டதாகவும் தெரியவில்லை. ஆந்திரர்கள் என்னும் பெருமையில் மற்றவர்களை தாழ்மையாய் நினைக்கும் குணம் முற்றும் விட்டு போனதாக தெரியவில்லை.
தாமொரு மாகாணத்தைச் சேர்ந்தவர் என்றும் ஒரே உத்தேசமாய் ஜெயிலுக்கு வந்திருக்கிறோம் என்பதையும் சில ஆந்திர சகோதரிகள் மறந்துவிட்டதை பற்றி வருத்தமடைந்தேன். ஆந்திர சகோதரிகள் மற்றவரை விட முதலில் ஜெயிலுக்கு போக துணிந்தது மெச்சத்தக்கதே என்றாலும் மேற்படி குணங்களினால் அவர்கள் செய்கைகளுக்கு குறைவு ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. வித்தியாசங்களை மறந்து வேலை செய்து வந்த என் சகோதரி ஸ்ரீமதி ருக்மிணி அம்மாளும் என் 4வது பெண்ணாக பாவித்த ஸ்ரீமதி துர்காபாய் அம்மாளின் மனோதைரியமும் சாமர்த்தியமும் மெச்சக்கூடியதாக இருந்தன. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இவ்விரண்டு மாத காலமாக சுற்றும் இவ்வளவு குழப்பங்கள் இருந்த போதிலும் நம் தமிழ் மாதர்கள் தம் சுக வாழ்க்கையினின்றும் ஏறிட்டு பார்க்க சக்தியற்றவர்களாய் இருந்தார்கள் என்பது உண்மையே. அவர்கள் முன்னுக்கு வர ஏன் யோசித்து கொண்டிருந்தார்கள்? கணவனாருடைய கலெக்டர் முன்சிப் வேலை போய்விடும் என்ற பயமா? வக்கீல் வேலைகளில் கட்சிக்காரர் வருவதற்கு தடை ஏற்படும் என்ற பயமா? ஏன் பின்னடைந்தார்கள்? ஏன் யோசித்து கொண்டிருந்தார்கள்? தேசத்தின் மானம் போகக்கூடியதான காலங்களில் கூட இவ்வித நீர்க்காலோசனை செய்து கொண்டும் வந்த சமயத்தை போக்கிவிடலாமா? இதை பற்றி ஒன்றும் ஊகிக்க முடியவில்லை. ஆனால் கொஞ்சம் தாமதமாகிய போதிலும் அவர்களில் சரியான ஊக்கம் தைரியம் உள்ளவர்களால் புது கிளர்ச்சி உண்டாயிருக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். இதை தவிர ஜெயில் அனுபவத்தில் சிலாகிக்கக்கூடியதாவது நித்தியம் நடக்கும் தேச ஆராதனை காலை பாட்டுகள், நமக்கு வேலைக்காக ஏற்பட்டுள்ள கைதிகளுக்கு நம் சகவாசத்தால் ஏற்பட்ட மன அமைதிகள், சாயங்காலம் பேட்மிண்டன் கும்மி பாட்டுகள் முதலிய சம்பவங்களால் ஒருவருக்கொருவருள் உண்டாகிய சகோதர பாவம் முதலியவைகள். முதல் நாள் சற்று நித்திரை கேட்டால் கோபமாய் பேசியிருந்த மேட்டனும் மிகவும் அன்பாய் நம்முடன் நடந்து வந்ததோடு அவ்விடத்திய லேடி டாக்டர், ஜெயில் சூப்பரிண்டெண்டன்ட் மிகவும் நட்புடன் இருந்தார்கள். மேற்படியார்கள் பொறுப்பான வேலைக்கு லேடி டாக்டருக்கும் மேட்டனுக்கும் மிகவும் குறைவான சம்பளம் கொடுக்கப்படுகிறதாக தெரிகிறது. பம்பாய் டைம்ஸ் பத்திரிகையை தவிர வேறு பத்திரிகைகள் வாசிக்க தடை செய்யப்பட்டிருக்கிறது. சில மாதாந்தர பத்திரிகைகளும் கொடுக்கப்பட்டன. ராஜ்ய கைதிகள் மற்ற கைதிகளுடன் சேரவாவது அவர்களுக்கு ஏதாவது நற்போதனை செய்யவாவது தடை செய்யப்பட்டிருப்பதனால் எத்தனையோ கொலை தண்டனைக்காரர்களை பார்த்து மனமுருகினாலும் கூட அவர்களுக்கு சமாதான வார்த்தை சொல்ல முடியாமல் இருந்ததற்காக மன வருத்தம் உண்டாயிற்று. நேற்று ஜெயிலிலிருந்து விடுதலையானது வாஸ்தவமா அல்லது ஜெயிலுக்கு போனதுதான் வாஸ்தவமா, போலீஸார் அடிதடி நடந்தது வாஸ்தவமா? ஏனென்றால் இன்று நாம் போன இடங்களிலெல்லாம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் திரண்டும் போலீஸார் அடிதடி எண்ணியில் இருக்கிறதே, இது என்ன விந்தை? நமக்கு ஜெயில் வாசம் ஒரு மாதம்தான். இருந்த போதிலும் அது வீண் என்றாவது அனாவசியம் என்றாவது நான் நினைக்கவில்லை. அவ்வளவு மாத்திரம் இல்லாமல் பிறகு எங்கள் சகோதரிகள் வரவினாலும் சுற்றிலும் கொஞ்சம் கிளர்ச்சி உண்டானதாக தெரிகிறதனால் வீண் சிரமமாக நினைக்க இடமில்லை. ஸ்ரீமதி கமலா பாய் எல் ராவ், நன்றி. ஸ்ரீ தர்மம் இதழ், 1931. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.